தென்றல் மே 2011 இதழில் நரசையா அவர்களுடன் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களின் நேர்காணலின் சென்ற இதழ் தொடர்ச்சி. கே ஆர் ஏ நரசையா ஐஎன்எஸ் சிவாஜியில் கடல்சார் பொறியியல் மெரைன் இன்ஜினியரிங் பயின்றார். பல்வேறு கடற்படை மற்றும் வணிகக் கப்பல்களில் பணியாற்றினார். பின் விசாகப்பட்டின துறைமுகத்தை சேர்ந்து 1991 ஓய்வு பெற்றார். தனது அனுபவத்தை கடலோடி கடல் வழி வணிகம் என்ற நூல்களில் பதிவு செய்திருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளின் ஆசிரியர். தனது நூல்களுக்காக தமிழக அரசின் பல்வேறு பரிசுகளை பெற்றிருக்கிறார். மதராசப்பட்டினம், ஆலவாய், மாமல்லபுரம் போன்ற ஆராய்ச்சி நூல்களுக்கு சொந்தக்காரர். சென்ற இதழில் வெளியான நேர்காணலின் 2 பகுதி இதோ. ஆலவாய் என்று மதுரையை பற்றி எழுதியுள்ளீர்களே, எப்படி அந்த ஆர்வம் வந்தது? மதராசப்பட்டினம் எழுதும் போது ஆலவாய்க்கான தகவல்கள் கிடைத்தன. சென்னை ஏழு கிணறு பகுதியில் கிணறு வெட்டியது குறித்து ஒரு கல்வெட்டு உள்ளதென்று சொன்னார்கள். என் நண்பர் டாக்டர் ராஜகோபால் அது மதுரை நாயக்கர் மஹாலில் வைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார். அங்கே போய் அதை போட்டோ எடுத்தேன். அந்த போட்டோ இன்னமும் ஐராவத மகாதேவன் அவர்களிடம் உள்ளது. அவர் எனக்கு குரு போன்றவர். அவரிடமிருந்துதான் நான் பிராமி கல்வெட்டு படிக்க கற்றுக்கொண்டேன். மாமண்டூர் போன்ற பல இடங்களுக்கு அவருடன் சென்று ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறேன். கல்வெட்டு எழுத்து படிப்பதில் அவர்தான் எனக்கு வழிகாட்டி. அவருடைய புத்தகங்கள், ஆராய்ச்சிகள் எல்லாம் எனக்கு மிகவும் உதவின. அவர் மிக தேர்ந்த ஆராய்ச்சியாளர். எனது ஆராய்ச்சிகளுக்கு நிறைய உதவியிருக்கிறார். நாயக்கர் மஹாலை பார்த்தபோது மதுரையை பற்றி ஆய்வு செய்ய ஆர்வம் பிறந்தது. ஆலவாய் ஆய்வு பற்றியும் அதில் கிடைத்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் பற்றியும் சொல்லுங்கள். மதுரை என் சொந்த ஊர். ஆலவாய் பற்றிய ஆய்வுக்கான தரவுகள் மதுரா கல்லூரியில் கிடைத்தன. அங்கே ஹார்வி லைப்ரரி என்று ஒரு நூலகம் உள்ளது. அதில் பழைய புத்தகங்கள், ஆவணங்கள் என்று நிறைய உள்ளன. ரோஜா முத்தையா நூலகமும் நிறைய உதவியது. ஸ்தானிகர் வரலாறு எல்லாம் அங்கே கிடைத்ததுதான். மேலும் மதுரையிலேயே தலைமுறையாக வசித்து வந்தவர்கள், கோயில் அர்ச்சகர்கள் எல்லாம் பல தகவல்களை தந்து உதவினார்கள். ஸ்தானிகர் வரலாற்றில் மயில் முறை என்று ஒன்று வந்தது. அது என்ன என்று விசாரித்து பார்த்தால், மயில் முட்டையிடும் போது தனது முதல் குஞ்சை கொண்டு விடுமா? அதுபோல ஸ்தானிகரிலும் முதல் வாரிசுக்கு உரிமை கிடையாது, இரண்டாவது வாரிசுக்குத்தான் எல்லா உரிமைகளுமாம். அதுதான் மயில் முறை. ஸ்தானிகர் என்றால் பொறுப்பாளர், ஆதாய நிர்வாகம் உட்பட பராமரிப்பு, வரவு செலவு, நகைகள் என எல்லாம் அவர்கள் பொறுப்பு தான். அர்ச்சகரின் வேலை பூஜை செய்வது மட்டும்தான். பழைய கும்பாபிஷேக மலர்களிலிருந்தும் நிறைய தகவல்கள் கிடைத்தன. அதிலிருந்து ஒரு செய்தி பாருங்கள், குரங்குகளை எப்படி விரட்டினார்கள் என்பது குறித்தது. அப்போது மதுரை ஆலயத்திலும் சுற்று வட்டாரத்திலும் நிறைய குரங்குகள் இருந்தன. கோயிலில் நடமாடவே முடியாதபடி அவை அட்டகாசம் செய்தன. அதை எப்படி விரட்டினர் என்றால், நிலக்கடையை கல்லில் ஊற வைத்து கூடை கூடையாக கோயில் முழுவதும் வைத்து விட்டனர். அதை தின்ற குரங்குகள் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துவிட அவற்றை தூக்கி கொண்டு போய் காட்டில் விட்டு விட்டனர். இது ஒரு சுவையான செய்தி அல்லவா? மதுரையில் 8000 சமணர்கள் கழுவேற்றி கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் உண்மையா? இல்லை. வரலாற்று ஆய்வாளர்கள் இது போன்ற விஷயங்களை ஒப்புக்கொள்வதில்லை. இதற்கு வரலாற்று ரீதியாக எந்த ஆதாரமும் இல்லை. எல்லாம் செவிவழி செய்திதான். சமண வழிபாடு என்பது இந்தியாவின் தொன்மையான வழிபாடுகளுள் ஒன்று. ஒருவேளை அப்படி சமணர்களை விரோதத்தினால் அழித்திருந்தால், கழுவேற்றப்பட்டிருந்தால், நமக்கு சமணம் பற்றிய இத்தனை ஆதாரங்கள், குகைகள், கல்வெட்டுகள், ஓவியங்கள், படுகைகள் கிடைத்திருக்காது. அவற்றையும் அழித்திருப்பார்கள். ஆக அவை கிடைத்திருப்பதன் மூலமே 8000 சமணர்கள் கழுவேற்றி கொள்ளப்படவில்லை என்பதை உணரலாம். பின்னர் பாடல்களில் அந்த குறிப்பு வருகிறதே, சில இடங்களில் அது பற்றிய சிற்பங்கள் காணப்படுகிறதே என்றால், இதற்கு ஐராவத மகாதேவன் அவர்கள் விளக்கம் தருகிறார். மதுரை அருகே 8000 என்ற ஊர் உண்டு. அந்த ஊரைச் சேர்ந்த சில சமணர்கள் கழுவேற்றப்பட்டு இருக்கலாம். 8000 என்ற ஊரைச் சேர்ந்த சமணர்கள் கழுவேற்றப்பட்டதை பின்னால் வந்த சிலர் 8000 சமணர்களை கழுவேற்றி கொண்டனர் என்று திரித்து கூறியிருக்க வேண்டும் என்கிறார். இன்னும் சொல்ல போனால், கோரிப்பாளையம் அருகே ஒரு கோயிலில் இன்னமும் அந்த கழுவை வைத்து பூஜை செய்து வருகிறார்கள். அது இன்னதென்று தெரியாமலேயே அந்த கோயிலின் காலம் அநேகமாக 13 அல்லது 15 நூற்றாண்டாக இருக்கலாம். ஆனால் சமணர்கள் கழுவேற்றப்பட்டதாக நம்பப்படும் சம்பவம் நடந்த காலம் 6 அல்லது 7 நூற்றாண்டு. 600 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு சம்பவத்தை பின்னால் வரும் ஒருவர் ஞாபகம் வைத்துக் கொண்டு வழிபாட்டை மேற்கொள்வதாக கூறுவதை எப்படி ஏற்க முடியும்? சில இடங்களில் சமண தீர்த்தங்கரர்களின் நிர்வாண சிலை தெற்கோளங்கள் சற்றே செதுக்கி சரி செய்யப்பட்டு பின்னால் ஒரு நாயையும் செதுக்கிவிட்டு அதை பைரவர் அல்லது அர்த்தநாரீஸ்வரராகவோ மாற்றியிருப்பதை பார்க்க முடிந்தது. நான் இந்து கடவுளரை வணங்குபவன் என்றாலும் ஆராய்ச்சியாளன் என்ற வகையில் இவற்றை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். உங்கள் சமீபத்திய ஆய்வான மாமல்லபுரம் பற்றி நானும் சுவாமிநாதனும் அங்கு சென்று ஆய்வுகள் மேற்கொண்டோம். அவர் ஆங்கிலத்திலும் நான் தமிழிலும் அது பற்றி நூல்கள் வெளியிட்டிருக்கிறோம். மாமல்லபுரம் ஒரு அற்புதமான கலைக்கூடம். மிக பிரம்மாண்டமாக அதை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் ஏன் திடீரென அதை பூர்த்தி செய்யாமல் பாதியில் விட்டுவிட்டனர் என்று தெரியவில்லை. அந்நிய படையெடுப்போ அல்லது உள்ளூர் போர்களோ காரணமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகளால் பணி பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லது ஆட்சியை மறந்து கலையில் முழுமூச்சாக ஈடுபட்டதால் மக்கள் புரட்சி அல்லது வேறு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். நமக்கு தெரியாது. எதுவுமே முற்று பெறாமல் நிற்கிறது. ஏனென்று நமக்கு தெரியவில்லை. முன்னாளில் அங்கே கடல் பின்னால் தள்ளித்தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் கடலுக்கு அவ்வளவு அருகில் யாரும் கோயில் கட்ட மாட்டார்கள். சொல்லப்போனால் அந்த கலைக்கு சமமாக எங்கேயுமே கிடையாது. கல்லிலே சங்கிலி சிங்கத்தின் வாய்க்குள் பந்து எல்லாம் தொழில்நுட்ப விஷயம். ஆனால் பல்லவர்கள் உணர்ச்சிகளை கல்லில் வடித்தார்கள். உள்ளது உள்ளபடியே கண்முன் வடித்து காட்டுவது பெரிய விஷயம். அதுதான் மிகப்பெரிய கலை. நேச்சுரலிசம் இஸ் சோலா ஸ்டைல், எக்ஸாஜரேஷன் இஸ் நாயக்கா ஸ்டைல், பர்ஃபெக்ஷன் இஸ் பல்லவா ஸ்டைல். மகேந்திரவர்ம பல்லவன் அதை அலோகம் அசுதம் என்று அறிவித்துவிட்டுத்தான் செய்தான். மண்டகப்பட்டில் அறிவித்தான், நான் கட்டும் கோவிலில் உலோகம் இருக்காது, சுண்ணாம்பு இருக்காது என்பது அதன் பொருள். அதை ஒரு பெரிய துறைமுக நகரம் என்கிறார்கள். கடல் துறையைச் சேர்ந்த என்னால் அதை ஏற்க முடியவில்லை. அந்த இடம் முழுக்க நிறைய கற்கள் பாறைகள் உள்ளன. அங்கே எப்படி கப்பல் போக்குவரத்து நடந்திருக்க முடியும்? நீர் பேர்க்கு என்று ஓரிடம் புறநானூற்றில் வருவது உண்மைதான். ஆனால் இது மாமல்லபுரத்தை குறிக்கவில்லை. சட்ராஸ் எனப்படும் சதுரங்கப்பட்டினத்தை குறிப்பது அது. தமிழர்களுக்கு வரலாற்று உணர்வு இல்லை என்று ஒரு கருத்து நிலவுகிறதே. இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் பண்பாடு கலாச்சாரம் பற்றிய அக்கறை அதிகம் இல்லை. சரிவர எதையும் பாதுகாப்பதில்லை. பழமையை பேணுவதில் ஆர்வமோ அக்கறையோ இல்லை. கோயில்கள் கூட சுத்தமாக இல்லை. ஆளுக்கு ஒரு செல்போன் வைத்துக்கொண்டு பூஜை செய்கிறார்கள். ஆனால் வெளிநாட்டில் அப்படி இல்லை. அங்கே கோயில்கள் தூய்மையாக உள்ளன. ஒழுங்காக பராமரிக்கிறார்கள். விதிகளை மதிக்கிறார்கள். தமிழை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை காப்பாற்றுபவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள்தான். மேலும் இங்கே இப்போது ஆய்வு செய்து எதையும் விவாதிப்பதை விட எந்த ஆய்வும் மேற்கொள்ளாமல் இருந்த இடத்தில் இருந்தே கருத்து கூறுவதும் எதிர்வினால் எழுப்புவதும் அதிகமாகி இருக்கிறது. கேள்வி கேட்பதில் தவறில்லை. ஆனால் அதற்கும் அதை பற்றிய அறிவோ அடிப்படை புரிதலோ இருக்க வேண்டும். அப்போதுதான் அது சரியானதாக அமையும். உண்மையான ஆராய்ச்சியாளனை காயப்படுத்துபவர்கள்தான் அதிகமாக உள்ளனர். இப்போது எதில் ஆராய்ச்சி செய்கிறீர்கள்? திருச்சிராப்பள்ளியை பற்றி ஆராய்ச்சி செய்கிறேன். அடுத்த வருடத்திற்குள் முடிக்க வேண்டும். உறையூரை மையமாக வைத்து ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மிக பழமையான ஊர். கோழியூர் என்னும் பெயர் உண்டு. யானையோடு போரிட்டு கோழி வென்ற ஊர் அது. இதற்கான ஆதாரம் இருக்கிறது. செவந்தி புராணம் என்பது அதன் பெயர். மலைக்கோட்டையில் அதை செதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் லெட்டர்டு டயலாக் என்ற ஒரு நூலை எழுதி கொண்டிருக்கிறேன். சிட்டி கிருத்திகா இடையே பரிமாறிக்கொண்ட கடிதங்களை மையமாக கொண்டது அது. அதுபோக நாவல் எழுவதற்கான விஷயங்களை திரட்டி வைத்திருக்கிறேன். புதைமணல் என்று பெயர் வரப்போகிற ஏதோ ஒன்றுக்காக நிகழ்காலத்தை மனிதன் அனுபவிக்க தவறிவிடுகிறான் என்பதை குறித்து கடல்வழி வணிகம் நூலை ஆங்கிலத்தில் கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். எம்பிஏ மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறேன். நரசையாவுக்கு இரண்டு மகன்கள், ஒருவர் சென்னையிலும் மற்றொருவர் கனடாவிலும் இருக்கிறார். இருவருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரியாது. என்னையும் மனைவியையும் தவிர யாருக்கும் தமிழ் படிக்க வராது என்கிறார். அடிப்படையில் தெலுங்கு பேசும் குடும்பத்தைச் சேர்ந்தவரானாலும் நடைபழகப் போகும்போது தினந்தோறும் மூன்று முறை திருமுருகாற்றுப்பறை சொல்லிவிடுவாராம். சண்முக கவசத்தை பாராயணம் செய்கிறார். கடவுளை வணங்க ஏது மொழி வேறுபாடு, பக்தி உணர்வுதானே தேவை என்கிறார். அப்போதுதான் எம்பிஏ மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து விட்டு வந்திருந்தாலும் களைப்பு பாராமல் இரண்டு மணி நேரத்துக்கு மேல் நம்மோடு உரையாடிய நரசையாவுக்கு நன்றி கூறி விடைபெற்றோம். காலம் கட்டிய கோயில். 1917-1920 ஜோசப் காலட் என்பவர் மதராஸின் கவர்னராக இருந்தார். அவரிடம் வீரராகவன் என்பவர் பணியாற்றி வந்தார். அவர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானின் பக்தர். தினந்தோறும் முடியற்காலில் எழுந்து காஞ்சிபுரம் சென்று பெருமாளை வழிபட்ட பின்புதான் பணிக்கு வருவார். அப்படி ஒரு நாள் பணிக்கு வரும்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. அதைக் கண்டு கோபமுற்ற கவர்னர் பணிக்கு தாமதமாக வந்த காரணத்தை கேட்டார். வீரராகவனும் நடந்த விஷயத்தை சொன்னார். உடனே கவர்னர், நீ அப்படிப்பட்ட பக்தன் என்பது உண்மையானால் உன்னுடைய ஆண்டவன் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கான் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். உடனே வீரராகவன் கண்களை மூடி பின்திறந்து, இப்போது அவர் காஞ்சிபுரத்தில் தேர் சென்று கொண்டிருக்கிறார், ஆனால் அந்த தேரோ தடைப்பட்டு நிற்கிறது என்றார். அவர் சொன்னது சரிதானா என சரிபார்க்க தனது ஆட்களை குதிரையில் அனுப்பி விசாரித்து வர சொன்னார் காலன். அவர்கள் திரும்பி வந்து வீரராகவன் சொன்னது சரிதான் என்றும், சரியாக அவர் சொன்ன அதே நேரத்தில் தேர் அங்கே தடைப்பட்டு நின்று கொண்டிருந்ததாகவும் தகவல் கூறினர். ஆச்சரியமுட்ட காலன் வீரராகவனின் பக்திக்கு மெச்சி இனிமேல் வீரராகவன் பெருமாளை தரிசிக்க காஞ்சிபுரம் செல்ல வேண்டாம் என்றும், தானே கம்பெனி சர்வில் ஒரு வரதராஜர் ஆலயத்தை கட்டித்தருவதாகவும் கூறி அவ்வாறே கட்டித்தந்தார். வீரராகவனை அந்த கோயில் தர்மகர்த்தாவாக நியமித்ததுடன் தனது சொந்த பணத்திலிருந்தும் பல திருப்பணிகளை அந்த கோயிலுக்கு செய்தார். அதுதான் சென்னை காலடிப்பேட்டையில் இருக்கும் கல்யாண வரதராஜ பெருமாள் ஆலயம். ஜேஷ்டை வழிபாடு. திருப்பரங்குன்றம் ஆலயத்தில் இருக்கும் மூதேவி ஜேஷ்டை சன்னதியை பற்றி தொல்லியல் துறையில் பணியாற்றிய சாந்தலிங்கம் என்ற நண்பர் என்னிடம் தெரிவித்தார். எப்படியாவது அதை பார்க்கும் ஆர்வத்தில் நான் திருப்பரங்குன்றம் போனேன். அங்கே மூலவருக்கு கீழே ஒரு குகை இருக்கிறது. அதை பூட்டி சீல் வைத்திருக்கிறார்கள். அதற்குத்தான் மூதேவி சன்னதி இருக்கிறது. நான் போய் கேட்டதற்கு திறக்க முடியாது என்ற பதில் வந்தது. நானும் பிடிவாதமாக எப்படியாவது பார்த்து விடுவது என்று ஆலயத்திலேயே அமர்ந்து விட்டேன். ஆலயத்தின் பணியாளர் ஒருவருக்கு அது பற்றிய விவரம் தெரியும். மதிய நேரம் வந்தது. பூஜை முடிந்து கோயிலை சாத்தினார்கள். நான் உள்ளேயே அமர்ந்து விட்டேன். உடன் சாந்தலிங்கமும் இருந்தார். அப்போது அந்த பியூன் வந்தார். அவர் திறந்து காட்ட மிகவும் பயந்தார். எத்தனையோ ஆண்டுகளாக அது பூட்டி கிடக்கிறது, உள்ளே பாம்பு தேள் பூரான் என ஏதாவது இருக்கலாம் என தயங்கினார். அவருக்கு தைரியம் சொல்லி ஒரு தீவெட்டியை எடுத்துக்கொண்டு மெல்ல மெல்ல உள்ளே சென்றோம். உள்ளே கும்மிருட்டு, சுத்தமாக காற்று என்பதே இல்லை. ஏதோ ஒரு வித வாசனை வேறு மயக்கம் வரும்போல் இருந்தது. இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு சென்ற தீவெட்டி ஒளியில் பார்த்தால் அமர்ந்த நிலையில் ஜெயிஷ்டா தேவி, கோமுகன் சிலை ஆகியவை இருந்தன. ஜெயிஷ்டா தேவி வழிபாடு சமணத்தில் முக்கியமான வழிபாடுகள் ஒன்றாக இருந்தது. பின்னர் அது வழக்கொழிந்ததால் அந்த ஆலயத்தை மூடிவிட்டார்கள். பிலடெல்பியாவில் மதுரை மண்டபம். எனக்கு ஒரு குறிப்பு கிடைத்தது. 1914-15 வாக்கில் ஒரு பெண்மணி வெளிநாட்டிலிருந்து மதராசிற்கு வந்தவர் ஹனிமூனுக்காக மதுரை சென்றார். அங்கே ஒரு கோவில் மண்டபத்தை விலைக்கு வாங்கி வெளிநாட்டுக்கு கொண்டு சென்று விட்டார் என்ற அந்த குறிப்பு மதராசப்பட்டின ஆய்வின் போது எனக்கு கிடைத்தது. என்னால் நம்பவே முடியவில்லை. நான் மதுரைக்கு சென்று ஆய்வு செய்த போது அது உண்மை என்பது தெரிய வந்தது. மதுரையில் மதனகோபால சுவாமி ஆலயம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் முன்னால் இருந்த ஒரு மண்டபத்தை அந்த பெண் விலைக்கு வாங்கி இருக்கிறார். அதை எப்படி வாங்கினார், யார் அதை அவருக்கு விற்றது என்பதெல்லாம் தெரியவில்லை. ஆனால் அவர் அதை வாங்கி மண்டபத்தை அப்படியே பகுதிகளாக பிரித்து வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டார் என்பது மட்டும் தெரிய வந்தது. மேலும் விசாரித்ததில் அது பாஸ்டன் வழியாக போனது, பிலடெல்பியா மியூசியத்தில் இருக்கிறது என்றார்கள். நான் அமெரிக்கா போயிருந்த போது அந்த மியூசியத்துக்கு போனேன். அது அப்போது பராமரிப்புக்காக மூடப்பட்டிருந்தது. என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். நான் விஷயத்தை சொன்னேன். பின்னர் அவர்களுக்கு மெயில் அனுப்பினேன். அதற்கு மிக விரிவான பதில் வந்தது. நடந்த சம்பவம் உண்மை என்றும், மதுரையிலிருந்து அந்த மண்டபத்தை வாங்கி வந்து இங்கே அசம்பிள் செய்திருக்கிறோம் என்றும் அவர்கள் பதில் அனுப்பியிருந்தனர். இந்த விவரம் ஆதாரங்களோடு பிலடெல்பியா மியூசியத்தில் இருக்கிறது. கொந்தளித்து போன கடல். இது நடந்த சம்பவம். இதை நனைந்த உடல்கள், உலர்ந்த இதயங்கள் என்று சிறுகதையாக எழுதியிருக்கிறேன். சிவசங்கரி தனது 60 சிறந்த சிறுகதைகள் நூலில் இதை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மிகச்சிறந்த கேப்டன் ஒருவன், எல்லோராலும் விரும்பப்படுபவன், உலகம் முழுவதும் சுற்றியவன். அவனுக்கு திருமணமானது. அவன் கப்பலில் போகிறான். மனைவி ஜப்பானில் அவனோடு சேர்ந்து கொள்கிறாள். பயணம் தொடர்கிறது. கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. கப்பல் கவிழ்ந்து விடும் போல் இருக்கிறது. அந்த பெண் மிகவும் பயந்து விடுகிறாள். இவன் ஆறுதல் கூறுகிறான். எப்படியோ ஆஸ்திரேலியா போய் சேர்ந்ததும் அவளுக்கு ஆறுதல் கூறி அங்கேயே விட்டு விட்டு செல்கிறான். திரும்ப போகையில் கடல் அமைதியாகி விடுகிறது. அப்போது இரண்டு மாலுமிகள் பேசிக்கொள்கின்றனர். கேப்டனின் மனைவி வந்ததும் கடல் பொங்கி ஆர்ப்பரித்தது. அவள் சென்றதும் அமைதியாகி விட்டது. பார்த்தாயா, கடலுக்கு கேப்டன் திருமணம் செய்து கொண்டது பிடிக்கவில்லை போல் இருக்கிறது. அதை கேட்ட கேப்டன் அவர்களது கருத்து தவறு என்று அவர்களுக்கு நிரூபிக்க நினைத்து மனைவியை மீண்டும் கப்பலுக்கு வரவழைத்தான். சற்று நேரத்தில் கடல் மீண்டும் பொங்க ஆரம்பித்து விட்டது. கப்பல் கவிழ்ந்து விடும் போல் இருக்கிறது. சக அதிகாரிகள் அவனை பராமரிப்பிற்காக அழைக்கின்றனர். அதனால் மனைவியிடம் அங்கேயே இருக்குமாறு கூறிவிட்டு கப்பலை கவனிக்க மேல்தளத்துக்கு செல்கிறான். சற்று நேரம் கழித்து அவள் அவனை பார்க்க வெளியே ஓடி வருகிறாள். இவன் வராதே வராதே என்று கத்துகிறான். கடல் அலை பெரிதாக எழும்புகிறது. அவள் தள்ளாடி மெல்ல கடலில் விழுந்து விடுகிறாள். அவ்வளவுதான். 6 மணி நேரம் வரை கடலில் தேடியும் உடல் கிடைக்கவில்லை. கடலும் அமைதியாகி விடுகிறது. இது 100% உண்மை கதை. எனது நண்பர் கேப்டன் சைகால் என்பவருக்கு ஏற்பட்டது. நான் எழுதிய பல கதைகளும் உண்மை சம்பவங்களை வைத்து எழுதியவைதான். வழிகாட்டிகள்: ஆருத்ரா தரிசனம் என்று கப்பல் ஏறினால் அது நேராக சிலோனின் அக்கரைப்பட்டி என்ற ஊரில் போய் நிற்கும். வடக்கன் கரண்ட் என்று அதை சொல்வார்கள். நேராக நம்மை அங்கே கொண்டு போய் சேர்த்துவிடும். அதே போல அங்கே ஏறினால் எங்கு கொண்டு வந்துவிடும்? தை மாதத்தில் மட்டும் கப்பலுக்கு தானாக செல்ல வழி கிடைக்கும் என்பதைத்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல மிருக சீரிஷம் என்றால் மார்க்க தரிசி என்பது பொருள். மார்க்கம் என்றால் வழி, வழிகாட்டும் நட்சத்திரம் என்பது பொருள். கார்த்திகை நட்சத்திரம் தொடங்கி சப்தரிஷி மண்டலம் என்பார்கள். இவையெல்லாம் கடற்பயணத்தின் வழிகாட்டிகள். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.